போற்றி என்றும் புரண்டும் போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன் ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன் ஏற்று வந்து எதிர் தாமரை தாளுறும் கூற்றம் அன்னதோர் கொள்கை என் கொள்கையே. இதுல ஒரு அருமையான ஒரு சொல், இறைவனை அழைப்பதற்கு அன்பு என்ற ஒன்றை தவிர வேற எதுவும் பயன்படாதுங்க. அந்த அன்பு இல்லாம இருக்கிற சாமி நான்கிறார். எது அப்படின்னா, உன்னை அழைக்கக்கூடிய ஆற்றல் அன்புக்கு மட்டும்தான் உண்டு. இறைவனை வந்து வேற எந்த வகையால கட்டி போட முடியாது. அறிவினால் இறைவனை கட்டி போட முடியாது. அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பொருள் இருக்கிறது, அந்த பொருளின் வழியா கட்டி போட முடியுமானா? போட முடியாது. அவனை கட்டி போடுவதற்கு அன்புங்கிற ஒன்றுதான் உண்டு. அதனாலதான் அன்புக்கு இறைவன் அகப்படுகிற பொருள் என்பதை நம்முடைய நூல் மிக அழகாக காட்டியிருக்கிறார். மணிவாசகர் திருவாசகத்துல பல இடங்கள்ல அதை சொல்லியிருக்கிறார். அது இந்த இடத்துல உன்னை அழைப்பதற்கு அன்பு மட்டும்தான் பயன்படும். அதை எடுத்துக்கொண்டார். போற்றி என்றும் போற்றி போற்றி என்று. அப்ப போற்றி என்ற சொல்லுக்கு என்னை காத்தருள்க பாதுகாப்பாயாக என்று இறைவனிடத்தில் வேண்டுதல். அப்ப இறை வழிபாடு என்பது மனம் வாக்கு காயம் என்ற மூன்றாலும் நாம் இறைவனை வணங்குவது. அப்ப போற்றி என்பது என்னை பாதுகாப்பாயாக என்று நினைக்கக்கூடிய நினைப்பு. இது மனத்தால் செய்யும் வழிபாடு என்று ஆசிரியர் குறித்திருக்கிறார். எனவே வணக்கம் என்கிற பொருள் நின்று மனத்தினுடைய நிலையில் என்னை காத்தருள வேண்டும் என்று, உலகியல் நிலையில என் அறிவு செல்லாது, என்னை காப்பாற்ற வேண்டும் என்று மனத்தால் வேண்டுவதனால போற்றி என்றும் என்று நமக்கு ஆசிரியர் குறித்திருக்கிறார். போற்றி என்பது மனத்தின் தொழிலாக காட்டுகிறார். அப்புறம் புரண்டும், புரண்டு என்பது நீங்க இன்னைக்கு சொல்றோம், அதாவது எப்படி சொல்வது, கோயில்ல போய் பார்த்தோம்னா தெரியும், அப்படியே அங்க பிரதர்சனம் என்று சொல்லுவாங்க புரண்டு அப்படின்னு. அப்படி உருண்டு புரண்டு அப்படிங்கிற வகையில இது உடலுடைய பணி. அதுக்கப்புறம் போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் அப்படி சொல்லி வச்சிருக்கிறார். இப்ப இந்த மூணுல புகழ்ந்து என்பதுக்கு இது வாக்கின் பணி என்று சொல்ல வேண்டியதில்லை. இந்த போற்றி என்பது எப்படி மனத்தின் தொழிலாகும் அப்படி ஒரு கேள்வி எழும். புரண்டல் என்பதனால அது உடம்பாயிற்று, புகழ்தல் என்பதனால வாக்காயிற்று. அப்ப போற்றி என்பது என்னவா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மொத்தம் மூணுல ரெண்டு இங்க வந்தாச்சுன்னா மூணாவது அங்க போற்றி என்பதற்கு மனம் வைத்து, மனம் எப்படிங்க போற்றும்னா, உள்ளத்துங்கண்ணே இறைவா என்னை காத்தருள்க காத்தருள்க என்று வேண்டுதல் மனத்தின் தொழில் என்பதனால மன வாக்கு காயம் முனை வச்சுட்டார். போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும். அப்ப மனத்தாலும் வாக்காலும் காயத்தாலும் எப்படி இருக்கும்னா, நின்று அந்த சொல்றார், நின் ஆற்றல் மிக்க அன்பால் அந்த சொல்லுகும் பொழுது இந்த பெருமானை அந்த நின்றுன்னு பிரிக்கணுங்க. போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால், ஆற்றல் மிக்கது அன்பு. அன்பு தாங்க இருப்பதிலேயே வலிமையானது. எவ்வளவு பெரிய இது அப்படின்னு கேட்டா, இறைவனையே நம்ம வலைக்குள்ள விடுமாறு செய்வது அன்பு மட்டும்தான். அன்பு வேண்டும் தம்பெருமான்பர். அடியார்களை காண வர்றதுக்கு சாமி ஏயா வந்தாருன்னு கேட்டா, அன்பு வேண்டும் தம்பெருமான், அன்பு வேண்டுவதற்குத்தானே அங்க வந்து நின்றிருக்கிறார் அப்படின்பார். அதுபோல குங்குய கலையருடைய புராணத்தை கூட சொல்லுவாருங்க, அவர் அந்த சிலையை நிமித்துவதற்கு முயற்சி பண்ணும்போது சொல்வார், நன்னிய ஒருமை அன்புரு பாசத்தாலேபர், நன்னிய ஒருமை அன்புரு பாசத்தாலே திண்ணிய தொண்டர் கூட்டி இழைத்த பின் திரும்பி நிற்க ஒண்ணுமோ. கழுத்துல கைத்தை பூட்டிட்டாரு, சிவலிங்கத்தில் ஒரு கயிறு இருக்கிறது. இவர் எல்லாரும் கண்ண பாக்குறவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, யானை கைத்தை கட்டி இழுத்த மாதிரி தாங்க இவரும் இழுக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சு. ஆனா சேக்கிழா பெருமானுக்கு தெரியுது அது கயிறு இல்லையா, தொண்டருடைய அன்பு. அன்பினால இழுத்தாரா சாமி நேரு வந்துட்டாராம். தொண்டர் அன்புறு பாசத்தாலே, பாசங்கிற சொல்லுக்கு கயிறுனு பொருள் இருக்கிறது. நம்ம அப்பரசாமிகள் கடலை கட்டி போடும் போது அங்க சேக்கலப்பன் இருவினை பாசம் மலக்கல் ஆர்த்தலின்பர், இருவினை என்கின்ற பாசத்தை கயிறாக்கி மலம் என்கின்ற ஆணவ மலத்தை கல்லாக்கி அந்த கயிற்றுல கட்டி மாயை என்கிற உலகமாயிய கடல்ல போட்டாங்க. இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் அப்படின் போது வரு பவக்கடல் வீழ்த்திட, பவம் என்கின்ற கடல் அது மாயை, உடம்பாகியது மாயை தான், கடலும் மாயை தான். எனவே மாயை என்கின்ற கடல்ல கல் என்கின்ற ஆணவ மலத்தோட கட்டி எதை கட்டினாங்க, கயிறு. என்ன கயிறு, இருவினை என்கின்ற கயிறு. கயிறுக்கு இரு முனை உண்டல்லவா, இரு நுனி உண்டல்லவா, எனவே இரு வினை என்கிற கயிற்றினால் அப்ப இருவினை பாசமும், பாசங்கிற சொல்லுக்கு கயிறுன்னு பேரு. யமன் என்ன கையில வச்சிருக்கிறான், பாச கயிறு வச்சிருக்கிறான்னு நாம சொல்றோம். அப்படி சொல்லக்கூடாது. யமன் என்ன வச்சிருக்கிறானா, கயிறு வச்சிருக்கிறான்னு சொன்னா போதும். ஏன் பாச கயிறுன்னு சொல்ல வேண்டியது இல்லை. பாச கயிறு என்பது எது போல அப்படின்னு கேட்டா, நடு சென்றல்ல வையா, நடு என்ன சென்ற என்ன, நடுனாலும் சென்றதுனாலும் ஒண்ணுதானே. நாம சொல்லுவோம் நடு சென்றல்ல வெயி அப்படிங்க மாதிரி. யமன் கயிறு இருப்பது என்னன்னு கேட்டா பாச கயிறு. அட பாசம்னாலேயே கயிறு தாயா, அது ஏன் ரெண்டு தடவை சொல்ற, யமன் கையில் இருப்பது கயிறு அப்படின்னு சொன்ன விநாயகர் என்ன வச்சுக்கார், பாசம் அங்குசம் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன. அங்குசம் எல்லாத்தையும் கண்ணுக்கு தெரியும், ஆயுதம் வச்சிருக்கிறார். பாசம் என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னா இப்படி போட்டிருப்பாங்க, அது வேற என்ன, கயிறு வச்சிருக்கிறார். எதுக்கியா கயிறு வச்சிருக்கிறார், விநாயகர் பெருமான் இருக்கிற கை வச்சிருக்கிறார். அடங்காதவங்களெல்லாம் கட்டி போட்டு வெட்டுறக்காரர் தான் இல்லையா, கட்டினாத்தானே வெட்ட முடியும். நீங்க சில நேரங்களை பாத்தீங்கன்னா சாலை ஓரங்கள்ல மரங்கள் வளர்ந்துருக்கும், அந்த மரத்து கிளைகள்லாம் வெட்டணும், கைத்த போட்டு கட்டி ரெண்டு பேரும் இழுத்துக்கு அந்த பக்கம் நிற்பான், ஒருத்தன் வெட்டிட்டு இருப்பான். ஏன், போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம இந்த அந்த கிளை அப்படியே ஓரமா தள்ளிடணும்னு நினைக்கிறது. அவன் கயிறு கட்டி அதை வெட்டும் பொழுது மற்றவருக்கு பாதிப்பை கொடுக்காது என்பதுக்காகத்தானே கயிறு கட்டி வெட்டப்படுகிறது. சும்மாவே வெட்டலாம் இல்லையா, அப்படி வெட்டினா என்ன ஆகும், உண்மையிலேயே விழுந்தாலும் விழுந்து. அப்ப கயிறு பாதுகாப்பான உண்டு அல்லவா, அதனால விநாயகர் பெருமான் கயிறோட இருக்கிறார். இந்த பக்கம் அங்குசம் வச்சிருக்கிறார், எதுக்கு, கட்டி வெட்ட வேண்டியத வெட்டுவதற்காக. அதான் பாச கயிறோடு சாமி இருக்கிறாரு. இதேதாங்க யமங்கையிலையும் இருக்குது, சூளம் வச்சிருக்கிறான் யமன், கயிறு வச்சிருக்கிறான். எதுக்கு, கட்டி இழுத்துட்டு போய் வச்சு, ஏன் இப்ப வரப்போறே இல்லையான்னு சூளத்தை காட்டி மிரட்டணும் இல்லைங்களா, அதுக்காக சூளம் வைத்திருக்கிறான், கயிறு வைத்திருக்கிறான் அப்படின்னு. பாசம் என்ற சொல்லுக்கு கயிறு என்பது பொருள். அப்ப இங்க பாட்டுல பாத்தீங்கன்னா அந்த அன்புறு பாசத்தால், இது சேக்கிழார் பெருமான் வாக்குங்க, அன்புறு பாசத்தாலே அன்பாகிய கயிறுங்க. அது வெறும் கயிறை வச்சு இழுத்துந்தானா சிவலிங்கம் எங்க நேர் வரப்போகுது, ஒன்று வந்திருக்காது. தன்னுடைய அன்பு கொங்குலிய கலையர் தன் நெஞ்சத்து கொண்ட அன்பினால் அல்லவா இழுக்க முற்பட்டார். அன்புரு பாசத்தாலே இழுத்தங்காட்டி அந்த பெருமான் திண்ணிய தொண்டர் பூட்டி விளைத்த பூட்டி இழைத்த பின் திரும்பி நிற்க ஒண்ணுமோ ஐயா, அன்பர் அன்பால இழுக்கும் போது சாமி வராம உற்றுவாராயா. இப்ப என்ன தெரியும் கேட்டா, இறைவனை அழைப்பதற்கு அன்பு என்ற ஒன்றை தவிர வேறு சாதனம் இல்லை. இந்த அன்பு தாங்க இறைவனை அழைப்பதற்குரிய சாதனம். அதனாலதான் அயரான்பின் அறன் கடல் செல்வதே ஞான சாத்திரம். நீங்க அன்பு மரத்தல் இல்லாத அன்பு ரொம்ப ரொம்ப கவனமா வச்சாருங்க நம்முடைய மெய்கண்டார். அன்புன்னு இருக்குது, அப்ப அன்பு தானே அப்படின்னா அந்த அன்பு மரத்தல் இல்லாத அன்பா இருந்துச்சுன்னா உயிர் திருவடிக்கு போயிடுமியான்னார். குருநாதர் வந்தாரு, உபதேசம் பண்ணாரு, அஞ்செழுத்து கிடைச்சிருச்சு, நான் இறைவனை பிடிச்சிட்டேன்னா பிடித்தது மறந்து விடாது இருக்க வேண்டும். அப்படி மறக்காத நிலையை நீ குருநாதன் சொன்ன பொழுதே பெற்று விடுவாயானால் திருவடி பெற்றுக்கு போய்விடுவாய். இல்லைங்களேங்கய்யா, எனக்கு அப்பப்ப மறந்து மறந்து போயிருதுங்க. அப்படியா, சரி வா, எட்டுல இருந்து ஒன்பதுக்கு வா, பத்து பதினொன்னு பன்னெண்டுன்னு அப்புறம் வந்து சேர்ந்துக்கலாம். கொஞ்சம் பயிற்சி பண்ணினா மறக்காம இருக்க முயற்சி பண்ணலாம். பயிற்சியும் முயற்சியும் இருக்குமானால் மறக்காம இருக்க நம்ம பெற்று விடலாம். அந்த ஞானம் நல்ல பறந்து இறந்து பறந்து இறந்து சீனியார்ட்டில நாம பறந்த பிறப்பு, ஐயோ சாமி கொஞ்சமா நஞ்சமா அப்படியே நல்ல பக்குவப்பட்டு இருந்தோம்னா சொன்ன மாத்திரத்துல பற்றி கொண்டு மரவாமையை பெற்றுவிடும். மரமாமை பெற்று விட்டா பிறவாமையை பெற்றுவிடும். அன்பு ரெண்டு இடம் உண்டு, 11வது சூத்திரமும் 8வது சூத்திரமும் அருமையான இடம். எட்டுலையும் ஒரு அயரா அன்பின் அரண்கள செல்னர். 11வது சூத்திரத்தை பார்த்தீங்கன்னா, காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் என்ன வைத்திருக்கிறாருங்க, கண்டு காட்டலின் அங்கேயும் அயரா அன்பின் உனக்கு இங்க என்ன சொல்லியிருக்கிறார், அங்க என்ன சொல்லியிருக்கிறார், ஐம்பல வேடன் அயந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் சவத்தினின் உணத்தை விட்டு அந்நியமின்மையின் அரண்கள செல்லும். அந்நியமின்மையின் அரண்கள செல்லும், அயரா அன்பின் அரண்கள செல்லும், ரெண்டுமே அரண்கள செல்லும். ரெண்டே 12 சூத்திரத்துல ரெண்டே ரெண்டு இடத்துலதான் உயிர் இறைவனை நோக்கி போகும் நாள் போகும் சொன்ன இடம் ரெண்டே ரெண்டு இடம், 8வது சூத்திரம் 1, 11வது சூத்திரம் 1. 11 அயராம்பின் கரண்கள் செல்லும் சொன்னவர் 8வது சூத்திரத்துல அந்த வேறுபாடு அந்நியமின்மையின் அரண்கள செல்லும். அப்ப மரத்தில் இல்லாத அன்புதான் இறைவன் திருவடிக்கு நம்மை அழைத்து செல்லும். அந்த அன்புதாங்க இறைவனை நம்பால் அழைத்து வரும். மணிவாஸ் என்ன சொல்ற, சாமி உன்னை கூப்பிடக்கூடிய அன்பு எங்கிட்ட இல்ல சாமிங்கிறார். உன்னை அழைப்பதற்கு அன்பு வேண்டும், நான் தான் அன்பு இல்லாதவன் ஆயிட்டனே சாமி எப்படி உன்னை கூப்பிடுறதுன்னு கேட்கிறாருங்க. வேற ஒண்ணும் இல்ல, போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் உன்னை அழைக்கிட்டிலேன். ஏன் எங்கிட்ட அன்பு இல்லாம போச்சு பெருமான், அன்பு இருந்தா நானும் என்ன பண்ணிருப்பேன், அன்பால் உன்னை அழைத்திருப்பேன் அல்லவா. என்னிடத்துல அன்பு இல்லேங்கிறார், நினைச்சு பாருங்க. மாணிக்க வாசகர்கிட்ட அன்பு இல்லேன்னு சொன்னா எங்க ஹோல்சேல் ஸ்டாக்கிட்டே இல்லைன்னா ரீட்டைல் எங்க கிடைக்க போகுது, நாம ரீட்டைல் கூட கிடையாது நாமெல்லாம் இல்லைங்களா. நம்ம ரீட்டைல் கார்ட போய் வாங்கி நிக்கிற ஆளு அங்கேயே இல்லையா போய் எங்க கிடைக்க போகுது நம்மகிட்ட, இதுதான் நம்ம நிலை. எனவே அன்பு வடிவமாகி நிற்கக்கூடியவர் மாணிக்க வாசக பெருமான். அவரே சொல்லுகிறார் எங்கிட்ட அன்பு இல்லைங்கிறார். ஆக ஆற்றல் மிக்க அன்பால் உன்னை அழைக்கிற்றே. இப்ப என் நிலைமை எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, ஏற்று வந்து எதிர் தாமரை தாளுறும் கூற்றம் அன்னது ஒரு கொள்கை என் கொள்கை என்ன. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எங்க அன்பே உங்களுக்கு இல்லைங்கிறீங்களே எப்படிங்களா. ஏற்று வந்து எதிர் தாமரை தாழ் உறும், அதாவது இறைவன் இடத்துல வந்து மார்க்கண்டேயர் பொறுத்து யமன் வந்தான். வந்து என்ன பண்ணான், இறைவன் இடத்துல அங்க வந்து நின்ற பொழுது இறைவனால் எட்டி உதைக்கப்பட்டார்கள் அவங்க அந்த சொல்கிறார். எனவே அந்த கொள்கை எப்படிப்பட்டதுன்னா, போர் செய்ய எதிரில் வந்து நின்று அந்த யமனை போன்ற நிலையில் என்னுடைய நிலையும் இருக்கிறது என்று சொல்வது போல அமைத்திருக்க. ஏற்று வந்து எதிர் தாமரை தாழ் உறும் கூற்றம். ஆக யமன் இறைவனால் எட்டி உதைக்கப்பட்டார் இல்லைங்களா, அப்படி உதைக்க ஏற்று வந்து எதிர் தாமரை தாழ் உறும் கூற்றம் அன்னதோர் கொள்கை என் கொள்கையே. ஏற்று வந்து அப்படிங்கிறதுக்கு மிக்க அன்பினால் உன்னை அழைத்து நற்பேறு பெறும் புண்ணியம் எனக்கு இல்லை. ஆயினும் யமன் உன்னிடம் போர் ஏற்று உன் திரு முன்பு வந்து நின்றது போல. எனவே எதிர் தாமரை தாழ் உறும், எதிர்பட்டு தாமரை தாழ் பங்கையம் போன்ற உன்னை திருவடிப்பேறு கிடைக்கப்பெற்ற நிலையில் தாமரை தாழ் போன்ற உறுதல் பொருந்துகின்ற நிலை. எனவே எனக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டா, யமனை போன்றல்லவா என்னுடைய செயலும் இருக்கிறது. அவனும் அறியாம தான் உதவாங்கனா, நானும் அறியாமல்லவா உங்க திருவடி பேரை பெற்றிருக்கிறேன். திருவடிப்பேறு எத்தகையது என்று அறிந்தா நான் பெற்றிருக்கிறேன். அதாவது உணர்ந்து போய் அந்த திருவடிப்பேரை பெறுவது எப்படி இருக்கும், சாமி திருவடி அந்த திருவடி எப்படிப்பட்ட திருவடி, அந்த திருவடி தலைமையில வச்சிருக்கிறாரே அப்படின்னு தெரிஞ்சு அனுபவிப்பது ஒன்று. ஒண்ணுமே தெரியலீங்க நமக்கு, அது என்னமோ தூக்கி கால வச்சாரு வச்சுட்டாரு, இது எப்படி இருக்குது, எவனுக்கும் எனக்கும் ஒண்ணுதான் என்ன, அவனை உதைக்கும் போது வச்ச மாதிரி தான் எனக்கு இருக்குது. இது தனக்குத்தானே சொல்லி கொள்கிறார், உண்மை அப்படி அல்ல. அவருக்கு இறைவனுக்கு வலிய வந்து கொடுத்தது, புவார் அடிச்சுவடு எந்தலை மேல் பொறித்தனது என்றார் அந்த பெருமான். நடந்த திருவடி என் தலைமையில அல்லவா கொண்டு வந்து வைத்தார். இது என்னன்னா, அறியாமையை சொல்வதற்காக தான் அறியாமை என்கின்ற இருள கடந்த, அப்படி கடந்த என் மீது வந்து திருவடியை வச்சார். யமனும் அறியாமதான் வந்து அந்த மார்க்கண்டேயன் உயிரை பறிச்சான், அவனை உதச்சாரு, எனக்கு தலைமையில வச்சாரு. ஆனா மொத்தத்துல அதை நான் இப்ப சொல்ல வரலீங்க, இறைவன் திருவடி யமன் மீதும் பட்டது, என் மீதும் பட்டது. அவனும் அறியாமையில இருந்தான், நானும் அறியாமையில இருந்தேன். அப்படி எடுத்துக்கொண்டாரே ஒழிய வேற கூற்றம் அன்னதோ கொள்கை என் கொள்கையே. அதனாலதான் இது ஒரு விளையாட்டா சொல்லுது உண்டு. என்ன சொல்கிறார் கேட்டா, இப்ப இறைவன் இங்க காலவாச குறுந்தகை அப்படின்னு அப்பரசாமி ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். அந்த பதிகத்துல யமனும் யமன் தூதர்களும் சிவனடியார் பக்கம் போகக்கூடாது அப்படின்னு 10 பாட்டு. யாரு சிவனடியாராக இருக்கிறாங்களோ அவங்க பக்கம் யமனோ யமன் தூதர்களோ போகக்கூடாது, பக்கம் கூட போகக்கூடாதுன்னா. குடை போகலே எதிர் செல்லலே. அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பாட்டிலையும் பாடியிருப்பாரு. அதுல சொல்லும் போது பக்கமா போயிடாத, எதுக்கால போயிடாத, அடியார் போறாங்கன்னா நீ அந்த பக்கமே போக கூடாதுன்னு யாரு ஆணையிட்டு இருக்கிறா தெரியுங்களா? யமன், யமன் தூதருக்கு ஆணையிட்டு இருக்கிறான். அந்த ரகசியத்தை அப்பரசாமி காலவாச குறுந்தகைகள் தான் பதிவு செய்திருக்கிறார். 10 பாட்டை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியுங்க, ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொன்னு சிறப்பு சொல்லியிருப்பார். யமனும் நானும் வரமாட்டேன், டே நானே போக மாட்டேன், நீங்க அது போயிடாதீங்கடா, ஏன் கடைசியில நீ போய் நின்று உதவாங்கிறது நானா அல்லவா உதவாங்கணும், எனவே போயிடாதரா அப்படின்னு யமன் தன்னுடைய பணியாளர்களுக்கு கட்டளை இட்டு இருக்கிறார் என்பதை அப்பரசாமிகள் அந்த பதிகத்துல பதிவு செய்திருக்கிறார். காலவாச குறுந்தொகை 5 திருமுறையில் இருக்குது. கண்டு கொள்ளறி யானை கணிவித்து பண்டு தான் செய்த வாழிமை கேட்டீரே, கொண்டபாணி தொண்டரே துண்ணிலும் சூழலே. பக்கத்திலோட போயிடாத. வாமதேவர் வளநகர் வைகளும் தாமம் தூமம் ஒன்றி இன்றி அப்படி பூ நீரும் கொண்டு வழிபாடு செய்த பக்கத்துல போயிடாத. 10 பாட்டு பார்த்துக் கொள்ளுங்க. நம்முடைய கருமுக திருவடி புத்தகத்தோடு அந்த பதிகம் இருக்கிறது. யமபயம் நீக்குகின்ற திருப்பதிகம் என்று காலவாச குறுந்தொகை என்று சொல்லக்கூடிய பதிகம். ஆகவே இந்த பதிகத்துல சொல்லப்பட்டது போல நீங்க சொல்ல, ஏன் நம்ம ஒரு சந்தேகம் இப்ப ஒரு ஆராய்ச்சி, யமன் மார்க்கண்டேயர் உயிரை பறித்தார். பறித்த நிலையில இறைவன் என்ன பண்ணிருக்கலாம், ஏண்டா அப்படி பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லி ஒரு 4 அடி கையிலேயே அடிச்சு போ அந்த பக்கம் என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்றதை விட்டு போட்டு எட்டி உதச்சாராம். ஏன் எட்டி உதச்சாரு? நம்ம சொல்லுவோம் அடிச்சாருங்க, 5 விரலும் பதிஞ்சிருச்சு, விரல் அச்சு அப்படியே பதிஞ்சிச்சு அப்படின்னா இப்படி அந்த மாதிரி சாமி உதச்சாருங்க. யமன்கிட்ட போய் அந்த அச்சு அப்படியே பதிஞ்சிருச்சு. இப்ப அவன் யமன் அப்படியே தொடும்போதுதான் இறைவன் திருவடியை தொட்ட நினைப்பு அவனுக்கு. ஆஹா, சாமி திருவடி ஏன் இப்படி அவன்கிட்ட பதிச்சாராம்? சிவனடியார்கள் எல்லாருமே கோயில வந்து வணங்கும் போது இறைவனுடைய திருவடியை தலைமையில வச்சு வணங்குவாங்க. இந்த உயிரை பறிக்க போகும்போது யாராவது தலையில யாராவது திருவடி இருக்குது. என்ன நிறைய பேர் அவனோ திருவடி தூக்கி தலைமையில வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறான். அந்த அச்சு இந்த அச்சு ஒன்னான்னு பாத்துக்கடா, இது சிவருமான அச்சுன்னு தெரிஞ்சதுன்னா நீ பக்கம் போயிடக்கூடாது. அதனால அவனுக்கு ஒரு அச்ச நல்லா அழுத்தி வச்சாசான். வேற அச்சா இருந்தா ஐயோ இது பாருங்க கொஞ்சம் முன்ன பின்ன வருது, இது சிவருமான திருவடி இல்ல, இவனை தூக்கி கூட்டிட்டு போகணும் முதல்ல அப்படின்னு எங்கேயாவது ஏமாந்து போயிடக்கூடாது இல்லீங்களா? ஏன்னா இலச்சினை அச்சு சரியா பொருது. சிவசிவா ஐயா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம், நீங்க மேல போக வேண்டியவருக்கு சாமி போயிட்டு வாங்க சாமி அப்படின்னு இவன் கண்டுகொள்வதற்கு அந்த இலச்சினைய நல்லா பதிச்சு வச்சாராம் சாமி. இப்படிதான் புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. ஏன் இப்படி பாடணும்? இதெல்லாம் நாம எதுவும் சொல்றது இல்லைங்க பெரியவங்க. இதனாலதான் யமன இறைவன் உதச்சாரு, அந்த சூடு நல்லா பதிஞ்சிருக்குது, அந்த அடையாளத்தை வச்சு வச்சுதான். அதனால நீங்க வேற யாருக்காலும் உங்க தலைமையில இருந்தாலும் யமன்கிட்ட சிக்கிக்குவீங்க. சிவருமான் திருவடியை தலைமையில வச்சுட்டீங்கன்னா, நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் என் பெருமானார் நல்லவாரே என்று அவருடைய திருவடியை தலைமையில வச்சுட்டா யம பயம் கிடையாது. அன்னைக்கு சொன்னார், கூற்றம் அன்னதோ கொள்கை என் கொள்கையே. அவருக்கும் எனக்கும் என்னங்கன்னு கேட்டா அதே மாதிரிதான், நானும் அறியாமைப்பட்டு இருக்கிறேன், அவனும் அறியாம தான் செய்திருக்கிறான் என்று அந்த பாடல்ல இங்கு யமனுடைய செயலையும் தன் செயலையும் ஒப்பிட்டு சொல்லுகிறார். இந்த இடத்துக்கு அறியாமை என்கின்ற வண்ணமாக எடுத்துக்கொள்ளலாமே ஒழிய வேறு பொருளை. கூற்றம் அன்னதோர் கொள்கை என் கொள்கையே. இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம், மாணிக்க வாசகருக்கு பெருமான் திருவடி சூட்டினாரு, அவர் விரும்பி எடுத்து வச்சார், வாப்பா கருப்பா இந்தா அப்படி திரவமே வச்சார். யமன் பாக்கிறான், எப்படியோங்க உங்களுக்கு விரும்பி வச்சாரு, எனக்கு வேண்டான்னு எட்டி உதச்சாரு, உங்களுக்கும் கால் தான் மேல பட்டுச்சு, எனக்கும் கால் தாங்க மேல பட்டுச்சு, எப்படி கால் பட்டா சரி இல்லைங்களா, இவ்வளவுதாங்க விஷயம். இப்படி அப்படி ஒரு கோணத்துல இருந்து பார்த்து ரசித்துக் கொள்ளலாம். சில நேரங்களில் அன்பு வயப்பட்டவங்க வந்து சில நேரம் ரொம்ப கொஞ்சம் கோபமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம், என்னங்க ஒன்றும் பேசவே மாட்டேங்கிறாரு, அமைதியா இருக்கிறாருங்க அப்படின்னு. சரி என்னமோ தெரியலங்க, காலையில் அமைதியாவே இருக்கிறாருங்க அப்படின்னு. சரி ஏதோ ஒன்று பண்ணணும், உடனே அவர் கோபம் வந்து எடுத்துருக்கிறாரு, அவர் ஏன்டா இத்தனை அதை பேசிட்டாரு பாத்தியா ஐயா, அது போதும் எனக்கு, அவர் அதுதான முக்கியம் எனக்கு, கோபமா இருக்கிறாரு பேசிட்டாரு பாத்தியா, கால என்ன அவர் பேசல பேசிட்டாரு எனக்கு, அது போதும் அவர் திட்டினாரா பாராட்டு அதெல்லாம் எனக்கு வேண்டாம், அவர் எங்கிட்ட பேசிட்டாருல இவ்வளவுதான். இப்படி அதை இது நீங்க நேசிக்கிறவனால தாங்க அனுபவிக்க முடியும், அதை எல்லாராலும் அதை அனுபவிக்க முடியாது, உலகி இல்ல வேறு வகையா அதை எடுத்து சொல்லலாம், நம்ம சொல்ல வேண்டியது இல்ல எல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால நான் அந்த இடத்துக்கு வரல. எனவே இங்க பாத்தீங்கன்னா அதை தான் எடுத்துக்க, கூற்றம் அன்னதோர் கொள்கை என் கொள்கை, என் கொள்கையும் அப்படித்தான். இந்த அறியாமை என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு காட்டுகிறார் என்பதுதான் நாம் பார்க்க. எனவே போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன். நமக்கு இந்த பாட்டுல ஆற்றல் மிக்க அன்புதான் அவனை அழைக்கும் அப்படிங்கறத மட்டும் நினைவு வச்சுட்டா போதுங்க. இந்த திருவாசகத்தினுடைய பல தொடர்களில் இது ஒரு அருமையான ஒரு தொடர். இறைவனை அழைப்பதற்கு அன்பு ஒன்றுதான் ஆற்றல் மிக்கது. அன்பு என்ற ஒன்றை தவிர வேறு எந்த வகையாலும் நீங்கள் இறைவனை என்ன செய்ய முடியாதுங்க, அழைத்துவிட முடியாது. அவனை அழைப்பதற்கான சாதனம் அன்புதான். பின்னாடி சொல்ல போற செத்திலாப்பத்தில் சொல்வார், யாவாராயிரும் அன்பரன்றி அரிய ஒனா மலச்சோதியா. அன்பு இருப்பவன் தானே அன்பர், அன்பில்லாதவனை போய் அன்புன்னு சொல்லுவோமா? யாராக இருந்தாலும் அன்பர் அல்லாதவர்களுக்கு இறைவன் எளியவன் அல்ல. யாவராயினும் அன்பரன்றி அரிய ஒனா மலச்சோதியா என்பது செத்திலாப்பத்தில் காட்டியிருப்பார். எனவே இறைவனை அழைப்பதற்கு நமக்குரிய சாதனம் அன்புதான். அந்த அன்பு மரத்தல் இல்லாத அன்பாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஞான சாஸ்திரம் நமக்கு கற்றுத் தருகிறது. அதைத்தாங்க குருநாதர் கீதையின் வாயிலாக நமக்கு அனுஷ்டானத்தை கற்றுக் கொடுத்து அதிலிருந்து பூசி செய்யுமாறு கற்றுக் கொடுத்து இந்த அனுஷ்டானமும் அந்த பூசையும் சேர்ந்து படிநிலைகளில் உயர்ந்து உயர்ந்து வர வர வெளியே காணுகிற பொருளை உள்ளே காணுமாறு செய்வதற்கும் உள்ளே காணுகிற பொருளில் அழுந்தி நிற்பதற்கும் நமக்கு பயன்படுவது அன்பு என்ற ஒன்றுதான். எனவே அன்பை தவிர வேறு வழியில் இறைவனை நாம் பெற முடியாது. அன்பும் சிவம் இரண்டென்பர் அருகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். எனவே அன்புதான் அப்படிங்கிறத எல்லா வகையிலும் பார்க்கலாம். ஸ்தோத்திரம் சாத்திரம் எல்லாமே சொல்லுகிறது அன்புடைமை அப்படின்னு வள்ளுவ பெருமான் 10 குறட்பா சொல்லியிருக்கிறார். அன்புதாங்க இந்த மனித வாழ்க்கைக்கு மூலதனம். அது அன்பு இல்லைன்னு சொன்னா என்புதூள் போர்த்த உடம்புங்க. அன்புதான் இந்த உடம்புக்கு உடம்புன்றது அன்புக்குரியது. அப்படி இல்லைன்னு சொன்னா என்னையா சொல்றது, அங்கிங்க அன்பே இல்லைங்களே அப்படின்னா அது வெறும் என்புதோல் போர்த்த உடம்புங்க. எனவே அன்பு அப்படிங்கறதுதான் மிகச்சிறந்தது என்பதை நீதி நூலும் சொல்லுகிறது, ஸ்தோத்திரமும் சொல்லுகிறது, சாத்திரமும் சொல்லுகிறது. எனவே அன்பு அந்த ஒன்றுதான் இறைவனை அழைக்கக்கூடிய சாதனம்